நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்குப்படுகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஏழு பொன் குத்துளவுகளின் மத்தியில உலாவுகிறவரே, சபை நடுவில் உலாவுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவருமாக இருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, சபையிலே உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா, செலுத்துகிறோம், செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறோம். அப்பா பிதாவே உம்மை தொழுகிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. Now, Okaro, you may be seated, please. இதுபோலிலே நாம் தேவனுடைய ஊழியத்துக்குள்ளையும் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி எல்லாவற்றை பார்க்கலும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுத்தியிருக்க அந்த வார்த்தை மூலமாக நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் பேசுகிறவராக அவர் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அடுவரை ஒரு வார்த்தை சொல்ல நம்முடைய வாழ்க்கை மாறணும். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த வல்லமை தேவனுடைய வசனத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆகவே திறந்த இருதயத்தோடு தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், அதுக்கு காத்திருப்போம். தேவ ஆவியானவர் இதனால நம்மோடு இடைபடுவாராக, நம்மை உயிர்ப்பிப்பாராக. சோ இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கொடுத்து தேவனுடைய ஊடகத்தை நம் பத்திர செய்ய பாஸ்டர் செல்வேட்டம் அவர்கள், சவுண்டம் செல்வே சபையின் சிறிய பாஸ்டராக இருக்கிற அவர் நம் பத்தில வந்திருக்கிற இன்றைய காலை கேளில போய் அங்கு சபையிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்தோம். தேவனுடைய வசனம் ஜனங்களை சந்தித்தது. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாள். சோ இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசுவார். ஆகவே உங்கள் சார்பிலே அன்பான ஊழியக்காரர் அன்பான போதகரை நான் வரவேற்கிறார். எல்லோரும் கரைகளை தட்டி அவரிடம் அன்போடு வரவே பாஸ்டர் ப்ளூஸ்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியில் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர்களுக்கு இடத்தில் நிச்சயமாக விடுதலை உண்டு. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சற்று நேரத்துக்கு முன்பதாக பாஸ்டர் வார்த்தை சொன்னார், தேவன் எங்களோடு பேசுவார் என்று. ஆமேன். ஏனென்றால் நாங்கள் ஆகாதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆமேன். அவர் கல்லோ மண்ணோ விக்கிரகமோ அல்ல. நாங்கள் ஆகாதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆமேன். ஆகையால் நிச்சயமாக ஜெபத்தோடு கூட நாங்கள் வருவோமானால் எங்களுடைய வேதனைக்கு, எங்களுடைய கண்ணீருக்கு, எங்களுடைய துன்பங்களுக்கு அவர் பதிலாக கடந்து வருவார். ஆமேன், ஹல்லேலூயா. வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த நல்ல வழிக்காக உண்மை ஸ்தோத்து வைக்குவோம் ஐயா. அப்பா, உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஐயா. வார்த்தை நீராக இருக்குவேன். வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்குவோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியில் எந்த விதத்தில் வெளிப்படுத்த சித்தம் கொண்டீரோ அந்த விதத்தில் எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படும்படி ஜெபிக்குவோம் ஐயா. அன்றுவே பேசுகிற என்னை உம்முடைய கரத்தில் கொடுக்குவேன் ஐயா. என்னை நீங்கள் பொறுப்படுங்கள். என்னூடாக இந்த மக்களோடு நீங்கள் பேசும்படி மன்றாடுகிறோம் அப்பா. அப்பா, வந்திருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையானவர்களை என்னூடாக நீர் விட்டு கொடுக்க போகுவதற்காக உண்மை ஸ்தோத்து வைக்கிறோம். சகல துதியான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் செபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இன்று உங்களோடு கூட ஒரு காவியத்தை, அதுக்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் ஒரு காவியத்தை கேட்க விரும்புகிறேன். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளதாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் எத்தனை பேர் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல கை வைத்து காட்டுங்க. அடுத்து நான் கேட்க விரும்புகிறேன், நீங்க எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியர்கள்? ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கர்த்தருடைய சிநேகிதர்கள்? ஒன்னே ஒன்னா, ரெண்டு, மூணு. ரைட், எத்தனை பேருக்கு விருப்பம் ஊழியக்காரனாக வருகிறதுக்கு? நல்லா வைத்து காட்டுங்க பாப்போம். இது எல்லாமே எல்லாத்துக்கும் அந்த ஒண்ணு இல்லாட்டி வைத்து. எத்தனை பேருக்கு விருப்பம்? ரைட், எத்தனை பேருக்கு விருப்பம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு? நாங்க ஒண்ணுக்கும் இல்லை. நாங்க வருவோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆசாதிப்போம், ரெண்டு மணில இருந்து நாலு நாலரை மணி மட்டும் ஆசாதிப்போம், அதோட கடந்து போவோம். எத்தனை பேருக்கு விருப்பம் கர்த்தருடைய சிநேகிதனாக இருக்கிறதுக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்று உங்களோடு கூட கர்த்தர் யாரோடு பேசுவார் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட கொஞ்சம் சுருக்கமாக சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிள்ளையாக இருக்குவது நல்லது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளதாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை பார்த்து கேட்குவேன், உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்து 15 வருஷமா 10 வருஷமா 8 வருஷமா வந்து அப்படியே வளராம இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிள்ளையினா வளர வேண்டும், அடுத்து அவருடைய சுதந்திரவாதியாக மாற வேண்டும், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஆனால் நாங்கள் அநேக விருப்பம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நல்லது. ஏனென்று கேட்டால், வேத வசனத்தின்படி நாங்கள் ராஜாதி ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமுமாக கர்த்தரை இன்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டு வைக்கிறார். ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு சில வேளையில் ஒரு குறைவு உண்டு. ஏன் கர்த்தர் எங்களோடு பேசுவதில்லை? எங்களோடு கூட ஏன் பேசுவதில்லை? அநேகர் சொல்றாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், கனவுல பேசினார், தரிசனத்தில் பேசினார், வெளிப்படுத்தினார். இப்படி அநேக அநேக காரியங்களை சொல்றாங்க. சிலவங்க இந்த இடத்துல இருந்தே பரலோகத்திற்கு போய் தரிசனம் கண்டுட்டு வருவங்களும் இருக்காங்க. நான் தூதனை கண்டேன், புகாவை கண்டேன், மலையை கண்டேன், இப்படி எத்தனையோ சொல்றவங்க இருக்காங்க. ஆனால் ஏன் எங்களோடு கர்த்தர் இன்னும் பேசவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குதா இல்லையா? நல்லா வாயத்து வந்து சொல்லுங்க பாமா, இருக்குதா இல்லையா? இருக்குவாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரோடு பேசுவார்? யாரோடு கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார்? இந்த ஜெர்மன் தேசத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஜெர்மன் தேசத்தில் இனி நடக்க இருக்கிற ஒரு அழிவை குறித்தோ ஒரு காவியத்தை குறித்தோ கர்த்தர் பேச வேண்டுமானால் யாரோடு பேசுவார்? பேசுபவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயத்தையும் நான் கொஞ்சம் இன்று உங்களோடு கூட வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எஸ்ஆயாவின் புத்தகம் 41:8.
என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே.
கொஞ்சம் அவசரப்படாம வசனத்தை கொஞ்சம் ஆறுதலா வாசிங்க பாப்போம்.
என் தாசனாகிய இஸ்ரவேலே,
என் தாசனாகிய இஸ்ரவேலே,
நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே,
நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே,
என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே.
என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார், அவன் என்னுடைய சிநேகிதன் என்று. அவன் என்னுடைய சிநேகிதன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அவன் என்னுடைய சிநேகிதன் என்று அவனை குறித்தோ சாட்சி சொல்கிறார். அப்படியானால் முக்கியமாக என் கருத்தை ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார், மீட்டுக் கொண்டார், பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு வைக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு படி என்னுடைய சிநேகிதன் என்று சொல்கிறார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், சில வேளையில் பிள்ளை என்று சொல்லும் பொழுது புத்துவசுவிகாரம், புத்துவசுவிகாரத்தின் பாக்கியம் தகப்பனுடையது, பிள்ளைக்கு சொந்தம், அதை நான் அப்படியே வைக்கிறேன். ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய இதயத்தின் பாகங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளையோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு நண்பனோடு கூட எங்களுடைய சகல காரியத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியும். அநேகமாக இப்ப இருக்க யங் ஜெனரேஷன் கிட்ட கேட்டா பேரண்ட்ஸுக்கு தெரியாத அநேக ரகசியங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு தெரியும். பிள்ளைகள் மத்தியில் அவர்கள் ஓபனாக எல்லாவற்றையும் ஷேர் பண்ணிக் கொள்வாங்க. ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இவன் எனது சிநேகிதன். இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் யாக்கோபு 2:23.
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இப்பொழுது நான் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு காண்பித்தது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். இப்ப திரும்ப நான் உங்ககிட்ட வந்து கேட்குவேன், எத்தனை பேருக்கு சிநேகிதனாக விருப்பம்? நீங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எனக்கு, அப்பதான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், உற்சாகமா இருக்கும். நீங்க எல்லாம் நாங்க ஸ்ரீலங்கால சொல்லுவோம், அந்த டீப் ஃப்ரீசர்ல இருக்க பாய்லர் சிக்கன் மாதிரி இப்படி இருந்தா, எனக்கு ஏதாவது டீப் ஃப்ரீசர்ல வச்ச பாய்லர் சிக்கன் எத்தனையோ கிழமை கணக்கில் ஃப்ரீசர்ல இருந்தா அது இப்படி இருக்கும். நீங்க அப்படிதான் இருக்கீங்க, கொஞ்சம் உற்சாகமா கையை கால ஆட்டுங்கனே, கொஞ்சம் சிரிங்கனே, இல்லாத சரி செய்யுங்கனே, ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? சிரிச்சா பக்தி குறைஞ்சி போகுமா? அப்படியே கண்ணை மூடி, அப்படியே கண்ணை மூடி அப்படி இருந்தா தான் பக்தியா? பக்தி உன் இதயத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய வெளி தோற்றத்தில் அல்ல, வெளி வேசத்தில் அல்ல. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இப்பொழுது என்ன சொல்லுகிறேன் கொஞ்சம் நீங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஹல்லேலூயா, உச்சாம சொல்லுங்க பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி முந்தி சொல்லியிருக்கேன், நீங்க சொல்லியிருக்கணும் தெரியா, ரெண்டு காவியத்துக்காக நான் அல்லேலூயா சொல்லுவேன், ரெண்டு காவியத்துக்காக. ஒன்று, கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதற்காக, ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதற்காக. இன்னொரு காவியத்துக்காக நான் அல்லேலூயா சொல்லுவேன், இன்னொரு காவியத்துக்காக அல்லேலூயா சொல்லுவேன். நீங்க இங்க இருந்து கொண்டு சில வேளையில மூன்றாம் வானத்தில் நான் பேசுவது சரியானு எஸ்ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம், உட்கார்ந்த இடத்திலிருந்து எஸ்ஐயாவோட மூன்றாவது வானத்தில் எஸ்ஐயா 41:8 ஆபிரகாமுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டதா என்று நீங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்தா உங்களை இந்த போக்கும் சர்ச்சையை கொண்டு வரதுக்கு நான் அல்லேலூயா சொல்லுவேன். அது ரெண்டாவது அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ரெண்டாவது அல்லேலூயா சொல்லுவவளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க உண்மையே உண்மையாக ஏற்றுக்கொண்டதற்காக. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் கேட்குவேன், எத்தனை பேருக்கு தேவனுடைய சிநேகிதனாக விருப்பம்? நல்ல வயதுங்க, ரைட். நீ தேவனுடைய சிநேகிதனாக விருப்பமா? தேவன் சில காவியங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காவியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் விசுவாசிக்குவேன் தேவன் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுப்பா வேண்டு. ஆமென்.
எங்களுடைய கலங்களை தட்டி கழுத்தை மேம்படுத்துவான். கொஞ்சம் உங்களை வேக்கப் பண்றதுக்கு, வார்ம் அப் பண்றதுக்கு. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், இவன் என்னுடைய சிநேகிதன். இந்த சிநேகிதன் என்பது யார் என்று நாங்கள் புதிய ஏற்பாட்டில் யோவானுடைய புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 14வது 15வது வசனத்தை வாசிப்போம். தயவு செய்து வசனத்தை சரியா எடுத்து வாசிங்க. அவசரப்பட்டு வாசிச்சு நீங்க பிழையா வாசிக்கும் பொழுது என்னுடைய ஆவி குழம்பும் எனக்கு போக முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். யோவானுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 14வது 15வது வசனம்.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை.
நான் உங்களுக்கு
கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என் சிநேகிதராயிருப்பீர்கள்.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால்
என் சிநேகிதராயிருப்பீர்கள்.
என் சிநேகிதராயிருப்பீர்கள். இது முதலாவது ஒரு கண்டிஷன்ஸ். நான் சொன்னதை நீங்க செய்வீர்களானால், எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். 15வது வசனம்.
இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை.
ஆம், இவ்வளவு நாளும் நீங்கள் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொன்னேன், என்னுடைய ஊழியக்காரன் என்று சொன்னேன். இப்பொழுது ஊழியக்காரன் அல்ல, ஒரு ஸ்டெப் படி மேலே போய் நான் உங்களை என்னுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்கிறேன். வாசியன்,
ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான்.
ரைட். முக்கியமான ஒரு காவியம், நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் வசனம். ஊழியக்காரன் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிய மாட்டான். நான் என்ன சொல்கிறேன், இங்கு அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தவனுக்கு அதை வெளிப்படுத்தினார், இதை வெளிப்படுத்தினார், நான் பரலோகத்திற்கு போனேன், மூன்றாவது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், தேவதூதர்களுடைய சிவகுகளை கண்டேன், சிவகுகளை புகக்கி எடுத்துட்டு வந்தேன், இப்படி பல பல விதமான ஆவிக்குரிய டயலாக் அநேகர் பேசுகிறார்கள். நான் அதை குறித்து பேச வரவில்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த வசனத்தின்படி ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான்.
நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
ஆமேன். நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் என்றபடியால், ஊழியக்காரனாக இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. நான் ஆர்டர் பண்ணுவேன், நீங்கள் செய்வீர்கள். நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவேன், கட்டளையிடுவேன், நீங்கள் எனக்கு செய்வீர்கள். ஆனால் இது நான் உங்களை ஊழியக்காரனாக பார்க்கவில்லை. ஒரு வீட்டில் இருக்க வேலைக்காரனை வைத்துக் கொள்வோம், அவன் ஊழியக்காரன், ரைட். எஜமானன் என்ன செய்ய போகுவார் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் எஜமானன் சொன்னதை அவன் செய்வான். அதே சந்தர்ப்பத்தில் சில வேளையில் ஊழியக்காரன் என்று சொல்லாமல் நண்பனாக இருந்தால் அவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற குமுதல்களை என் கர்த்தர் அவனுக்கு பிதாவிடத்திலிருந்து எதைகளை கேட்டு தெரிந்து கொண்டாரோ அவைகள் அத்தனையையும் என் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் சிநேகிதராக இருப்பீர்களானால் என் கர்த்தர் உங்களுக்கு எதையும் மறைத்து வைக்க மாட்டார். நீங்கள் சிநேகிதராக இருப்பீர்களானால் என் கர்த்தர் உங்களுக்கு எதையும் மறைத்து வைக்க மாட்டார். அவர் சொல்லுகிறார், பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அத்தனையையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். என் கர்த்தருடைய இருதயத்தின் துடிப்பை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? என் கர்த்தருடைய இருதயத்தின் பாகத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? நீ ஊழியனாக இருக்காத, கர்த்தருடைய நண்பனாக மாறு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவிடத்திலிருந்து நான் கேட்டு அறிந்து கொண்ட அத்தனையையும் வெளிப்படுத்தினேன். அதுதான் நட்பு. இப்ப சாதாரணமாக நான் கேட்க வேண்டிய வித்தியாசமா நினைக்கூடாது, நல்ல நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்தா கூட கையை வைத்துங்க பாப்போம். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெருக்கமான நண்பர்கள் உங்களோட நீங்க கை வைத்து, உங்களோட யாரு நெருங்கிய நண்பர் யாரு? நீங்களா சிஸ்டர்? உங்க ரெண்டு பேர்த்துக்கும் அநேகமா எல்லா விதமான தனிப்பட்ட ரகசியங்கள், பர்சனல் மேட்டர்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கொள்வீங்க தானே? உண்மையா போய்யா பண்ணுவீங்க தானே? எஸ். அதே போலதான் இப்ப யங் கேர்ள்ஸ் மத்தியில் நான் கேட்க விரும்பல. ஏன்னு கேட்டா அவங்களோட சீக்ரெட் மேட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணி இருப்பாங்க, நான் அதை கேட்க விரும்பல. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன், உண்மையான நண்பர்கள் மத்தியில் ஒளிவு மறைவு இருக்காது. ஆமென் ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும், அதாவது கர்த்தருக்கும் இடையில் ஒளிவு மறைவு இருக்கவில்லை. ஒரு காவியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் நாங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 18 அதிகாரம், அவசரப்படாமல் முன்னெடுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 18 அதிகாரம் 18-19 வசனம்.
நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
ரைட். கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு
மறைப்பேனோ?
ஒரு கேள்வியை வைக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன், ஆகையால் கர்த்தர் மறைப்பாரா மறைக்க மாட்டாரா சொல்லுங்க? மறைப்பாக மறைக்க மாட்டாரா? மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய சிநேகிதனாக இருந்தால், கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ முழுமையாக கீழ்ப்படிந்து நிறைவேற்றி அவர் சொல்லியதை செய்பவனாக இருந்தால், உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து என் கர்த்தருனோடு பேசுவார், உன் சபையின் எதிர்காலத்தை குறித்து என் கர்த்தருனோடு பேசுவார், உன் நாட்டின் எதிர்காலத்தை குறித்து என் கர்த்தருனோடு பேசுவார். காரணம், அவர் இந்த நாட்டுக்கு செய்ய போகிறதை அவர் மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் கேட்கிறார், நான் மறைப்பேனோ? நான் மறைப்பேனோ கேள்வியாக வைக்கிறார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆதியாகமத்தின் புத்தகம் 18 வசனத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார், நான் மறைப்பேனோ? 19 வசனம்,
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதாவது கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகுவதை மறைப்பேனோ என்று சொல்லிவிட்டு, அடுத்து ஆபிரகாமிடத்தில் இருந்த சில விசேஷித்த குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமிடத்தில் இருந்த சில விசேஷித்த குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைக்கும் தனக்கு பின் தன் வீட்டாவுக்கும். அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமை குறித்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சாட்சியை சொல்லுகிறார். நான் ஒரு கட்டளையை செய்யும்படி ஆபிரகாமுக்கு சொன்னால் அவன் அதை செய்வது மாத்திரம் அல்ல, தன்னுடைய பிள்ளைக்கும் தன்னுடைய வீட்டாருக்கும் எல்லாருக்கும் அந்த நியாயத்தை செய்யும்படி கட்டளையிடுவான் என்று அவனை குறித்து ஒரு பயங்கரமான சாட்சி இது. அவனை குறித்து ஒரு பயங்கரமான சாட்சி. 19வது வசனம்
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய்,
ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய்
அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள்
அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்களுக்கு அவருடைய சிநேகிதனாக விருப்பம். ஆமென். சிநேகிதனாக விருப்பம். ஆமென். முதல்ல அவர் சொன்னதை நாங்கள் செய்வோமா? அவர் சொன்னதை நாங்கள் முழுமையாக செய்வோமா? சொல்லுங்க. ஆனால் ஆபிரகாம் எப்படியா? தான் செய்வது மாத்திரம் அல்ல, அந்த நீதியை, கர்த்தருடைய நீதியை அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் செய்யும்படி கற்பிப்பான்.
ஆமென்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குவது? கர்த்தர் சொன்னதை நாங்களே செய்வதில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி எங்களை பிள்ளைகளுக்கு செய்ய சொல்லுவோம்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்ப நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம்? இல்ல பாஸ்டர், பிள்ளைகள் ஜெர்மன்ல பிறந்து ஜெர்மன்ல வளர்ந்து ஜெர்மன் கலாச்சாரத்தில் இருக்கு, அவங்களுக்கு இதை சொன்னா சிரிப்பாங்க, எங்களுக்கு அது சரி போவாது, ஆகையால் நாங்க செய்வோம், அவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? தான் கர்த்தருக்குள்ளாக நடப்பவன் மாத்திரம் அல்ல, அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருக்குள் வழி நடத்துவான் என்று ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் ஆபிரகாமை குறித்து கர்த்தரிடத்தில் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொன்னதை மாத்திரம் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் நான் சொன்னதையும் செய்வான், நான் சொன்னதையும் செய்வான், அவன் செய்வது மாத்திரம் அல்ல, அவனுடைய பிள்ளைகளையும் செய்விப்பான், அவனுடைய வீட்டாரையும் செய்விப்பான். நீ நண்பனாகணுமா? முதலாவது உனக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன், உனக்கு இருக்க வேண்டிய தகுமை என்னது? அவர் சொன்னதை நீ செய்ய வேண்டும். நீ செய்வது மாத்திரமல்ல, அந்த நீதியை உன் பிள்ளைக்கும் உன் எதிர்கால சந்ததிக்கும் நீ சொல்லுகிற மகனாக மகளாக நீ இருக்குவாயா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னாலேயே செய்ய முடியாம இருக்கு பாஸ்டர், அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் பிள்ளைகிட்ட சொல்றது? நான் பிள்ளைகிட்ட சொல்ல போன பிள்ளை எனக்கிட்ட திருப்பி கேட்பான், முதல்ல நீ ஒழுங்கா, முதல்ல நீ ஒழுங்கா இருக்குயா, நீ ஒழுங்கா இருந்தா என்னோட வந்து பேசு. உங்களுடைய முகநாடி மாறுபட்டதுக்கு காரணம் என்ன? நான் கேட்கல, வசனம் சொல்லுது. வசனத்தில் ஆவேலை பத்தி கேட்டதுக்கு பிறகு காயின் கிட்ட கேட்குவார், உங்களோட முகநாடி மாறுபட்டதுக்கு காரணம் என்ன? நம்ம அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் உங்களுடைய முகநாடி மாறுபடுகிறது? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, சந்தோஷமாக நீங்களே உங்களை எனக்கு யாருன்னு காட்டி கொடுக்குறீங்க. நீங்க கொஞ்சம் சிரிச்சு கொண்டு இதா இருந்தா நான் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. நீ கொஞ்சம் சீரியஸா உங்களோட முகநாடி மாறினால் தொப்பி உங்களுக்கு சரியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கொள்வேன். தொப்பி உங்களுக்கு சரியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கொள்வேன். அதனால நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, சீரியஸா இருக்காய். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ அவர் சொன்னதை செய்து முடித்து விட்டாயா? நீ செய்து முடித்தாயா? நீ செய்வது மாத்திரம் முக்கியம் அல்ல, நானும் என் வீட்டாகுமோ கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது நீ மாத்திரம் அல்ல, இந்த அநேகருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? என்னுடைய காலத்தில் எல்லாம் நல்லா நடந்தா போதும், அதுக்கு பிறகு என்ன வந்தாலும் பரவாயில்லை. எசேக்கியா ராஜாவுக்கு தீர்க்கன் மூலமாக சொல்லப்படுகிறது, உன்னுடைய காலத்தில் உன்னுடைய எதிர்கால சந்ததிகள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு உன்னுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் போய் மாளிகையில் வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று. அப்பொழுது அவன் சொல்றான், ஏந்த காலத்தில் நல்லா இருந்தா போதும், நான் இருக்கும் வரைக்கும் நல்லா இருந்தா போதும், நான் இருக்கும் வரைக்கும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், நான் இருந்ததுக்கு பின்பு என்ன நடந்தாலும் எனக்கு என்ன. இல்லை எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் உன்னை நண்பனாக பார்க்க வேண்டுமா? உன்னை நம்பி அவருடைய ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? அவருடைய இதயத்தின் துடிப்பை உனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? அவருடைய இதயத்தின் பாதத்தை உனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? முதலாவது குவாலிஃபிகேஷன், அவள் சொன்னதை நீ செய். நீ செய்வது மாத்திரம் அல்ல, அந்த நீதியை உன் பிள்ளைகளுக்கும் உன் வீட்டாருக்கும் செய்வதற்கு அவர்களை வழி நடத்து. ஆமென். வாசி அதே வசந்த.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான்.
அவன் செய்வது மாத்திரமில்ல, காத்து நடவுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான், அவர்களை போதிப்பான், அவர்களை வழி நடத்துவான். முதலாவது குவாலிஃபிகேஷன் அதுதான். நீ கர்த்தருடைய நண்பனாக மாறணுமா? கர்த்தர் தன்னுடைய இதயத்தின் பாதங்களை உனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? முதலாவது தகுதி அது. அடுத்ததை பார்ப்போம். 22-23 வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம்.
அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பீரோ?
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 21 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க.
நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 22-23 வசனத்தில் என் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் சோதோம் குமோகாவை அழிக்கப் போகிறேன், நான் சோதோம் குமோகாவை அழிக்கப் போகிறேன். ஆபிரகாம் இடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் சோதோம் குமோகாவை அழிக்கப் போகிறேன். ஆபிரகாம் என்ன செய்வான்? நீ அழிக்க விருப்பமானது அழியும் ஆண்டவே, நாங்க யாரும் இல்ல சோதோம் குமோகாவில், நாங்க சோதோம்ல இல்ல, அதனால நாங்கள் அறிய மாட்டோம். இல்லை எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் திருப்பி கேட்குவான். 23 வசனம்.
அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பீரோ?
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் கேட்குவான், நீர் நீதிமானையும் துன்மார்க்கனோடு சேர்ந்து அழிப்பீரோ? 32 வசனம் வரை ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் ஆகமுகை கெஞ்சுகிறான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வசனத்தின் 32 வசனம் வரை 50-45 ஆகி 40-30 ஆகி 40-30 ஆகி 30-20 ஆகி 20-10 ஆகியது. 6 டைம்ஸ் ஆகமுகை கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறான். ஆண்டவரே, 50 இருந்தால் அழிப்பீரோ? 45 இருந்தால் அழிப்பீரோ? 40-30-20-10. கர்த்தர் சொல்கிறார், 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். அப்படியானால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாருக்கு என் கர்த்தர் அழிவில் நடக்க போகிற அழிவை வெளிப்படுத்துவார்? அந்த அழிவு ஏற்படாதபடிக்கு திறப்பின் வாசலில் நின்று கர்த்தருக்கு இடத்தில் போராடுகிற ஒரு மனிதனை என் கர்த்தர் தேடுகிறார். அவன்தான் நண்பன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், என்ன நடந்தா எனக்கு என்ன? அப்படி இருக்க இல்லையா? அவன் அப்படி இருக்க இல்லை. ஆண்டவிடத்தில் ஆறு நேரம் கெஞ்சுவான், ஆண்டவே உமக்கு கோபம் வரக்கூடாது, உமக்கு கோபம் வரக்கூடாது. அவன் தன்னை தாழ்த்துகிறான். நான் இன்னொரு காகிதம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஆதியாகமத்தின் புத்தகம் 18-27 கொஞ்சம் வாசி.
அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், ஆண்டவரோடு பேச துணிந்தேன்.
இந்த வசனம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நினைவு வருது?
அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், ஆண்டவரோடு பேச துணிந்தேன்.
என்ன ஞாபகம் வருது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு? என்ன ஞாபகம் வருது? ஏதாவது ஞாபகம் வருதா? எத்தனை பேர் இந்த கிறிஸ்தவ அடக்காகாதனை பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்த்தா பார்த்தேன்னு சொல்லுங்க. பார்த்திருக்கீங்களா? ரைட். பார்த்திருந்தா அந்த சவப்பெட்டியை குழிக்குள் வைத்துவிட்டு கடைசியா போதகர் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிப்பார்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை மடிக்கு ஒப்பு கொடுக்குவேன், இது தூசுக்கு தூசாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும். இப்ப ஏதாவது ஞாபகம் வாசிங்க, இத கொஞ்சம் மனதில் வச்சுட்டு வாசிங்க.
அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், ஆண்டவரோடே பேச துணிந்தேன்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதன் என்று அவன் சொல்லுகிறான், நான் வெறும் தூசும் சாம்பலுமான மனிதன், நான் வெறும் தூசும் சாம்பலுமான மனிதன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், ஆடு மாடுகள் இருந்தது, செல்வந்தன், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவன் கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது தான் தூசும் சாம்பலும் என்று தன்னை தாழ்த்துகிறான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். ஆமேன். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? என்னுடைய அந்தஸ்து என்னது? என்னுடைய தகுதி என்னது? என்னுடைய பட்டம் என்னது? என்னுடைய ஞானம் என்னது? என்னுடைய படிப்பு என்னது? நான் ஏன், யார் என்ன செஞ்சாலும் எனக்கு என்ன? நான் என் பாட்டில் இருப்பேன். கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுவதற்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான். யோபு 19 கொஞ்சம் வாசிக்கும். யோபுடைய புத்தகம் 10:9 வசனம்.
களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும்.
நானும் நீங்களும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம்?
களிமண் போல.
எப்படி? கொஞ்சம் சொல்லுங்க. வசந்த வாசிங்க பாபா. நீங்க சிஸ்டர், மற்றவங்க கொஞ்சம் பாருங்க வசனத்தை.
களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் நானும் நீனும் ஒரு மண் உருண்டை. விளங்குதா? சமீபத்தில் உள்ள ஆராய்ச்சியின்படி மண்ணில் இருக்கிற 112 விதமான குணாதிசயமான தன்மைகள் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிறதாம். விஞ்ஞான ஆராய்ச்சி, இது வேதம் இல்ல. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன சொல்லுகிறேன்? நீ பட்டம் பெற்றவனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், ஞானம் உள்ளவனாக இருக்கலாம், அந்தஸ்து உள்ளவனாக இருக்கலாம், தகுதி உள்ளவனாக இருக்கலாம், சபையின் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், கர்த்தர் சபையில் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவனாக நீ இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வை நீ ஒரு களிமண். உன்னுடைய டிக்னிட்டி, உன்ட கோபம், உன்ட தகுதி, உன்னுடைய அந்தஸ்து எல்லாமே நாசில உள்ள சுவாசம் போனா எல்லாமே போயிட்டு. நாசில உள்ள சுவாசம் போனால் எல்லாமே போயிட்டு. சும்மா நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதிகமாக நேசிக்குவ என்னுடைய தகப்பன் என்று வைத்துக் கொள்வோம். அதிகமாக நேசிக்குவ என்னுடைய தகப்பன். அவர் மறித்ததுக்கு பின்பு இன்னொருவர் எத்தனை மணிக்கு அடக்காகாதனை என்று கேட்டா நாங்க என்ன சொல்வோம்? அடக்காகாதனை 4 மணிக்கு 3 மணிக்கு. இல்லாவிட்டால் இன்னொரு கேட்குவாங்க, எப்பொழுது சடலம் எடுக்கப்படும்? எப்பொழுது எப்பொழுது சோயன் சோவை எடுப்பீர்கள் என்று கேட்க மாட்டாங்க. ஒரு ஆளுட பேர சொல்லி அவட பேரை சொல்லி இவ எப்ப அடக்கம் பண்ணுவீங்கன்னு கேட்க மாட்டாங்க. நீ எப்ப அடக்கம் செய்வீங்கன்னு கேட்க மாட்டாங்க. சடலம் பாடி என்னைக்கு அடக்கம் செய்யப்படும், பிணம் என்னைக்கு அடக்கம் செய்யப்படும்? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் என்னதான் தகுதி அந்தஸ்து என்ன இருந்தாலும் மூக்குல உள்ள சுவாசம் போயிட்டா நாங்கள் வெகு மண்ணுக்கு தான் சமானம். ஏதோ இதுல வாசிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த புத்தகத்தில் வாசிச்சேன், மீன் இறந்தால் அது போஜனப்படுமா? மீன் செத்தால் என்னது? மீன் செத்தா கருவாடு, மனுஷன் செத்தா வெறும் கூடு. நான் நேத்து பார்த்தேன் செத்த மீனை கூட வச்சு ஏதோ ஃபைல் பேப்பர்ல சுத்தி ஏதோ செஞ்சு டேஸ்ட் சாப்பிட்டாங்க வீல் போட்ட இடத்துல. ஆனா எனக்கு ஃபைல் பேப்பர் தொடங்கணும் வந்த உடனே மனம் அடிச்சு எனக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள மோட்சவை ஞாபகம் தான் வந்துச்சு. தேவனுடைய பிள்ளையே, அவன் கர்த்தரோடு பேசும் பொழுது தன்னை தாழ்த்துகிறான். என்ன நண்பனாக இருந்தாலும் கர்த்தரோடு கூட நீ பேசும் பொழுது உன்னை தாழ்த்துவாயானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி அந்த வார்த்தையை நீ கனப்படுத்துவாயானால் என் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய கனம் என் கர்த்தருக்கு தேவையில்லை, உன்னுடைய கனம் என் கர்த்தருக்கு தேவையில்லை, என் கர்த்தரால் முடியும். இந்த நீங்கள் என்னை துதிக்காவிட்டால் இந்த கல்லுகள் என்னை பார்த்து துதிக்கும் என்று அவர் சொல்கிறார். நீங்க துதிக்காம இருக்கலாம், நீ உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இருக்கலாம், என்ன விட்டா யாரும் இல்லை என்ற பாணியில் நீங்க ஒரு ஸ்டைல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் என் கர்த்தரை நீங்கள் துதித்தால் அவரிடத்திலிருந்து நீங்கள் கிருபை பெறுவீர்கள். ஆமென். அவரை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். அவரை விட்டுவிட்டால் உன்னையும் விடுவார், உன் பிள்ளையையும் விட்டு விடுவார். ஐந்தாம் வசனம், உன்னையும் விடுவார், உன் பிள்ளையையும் விட்டு விடுவார். அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அப்பா, நான் உன்னோடு கூட பேசுவதற்கு தகுதி இல்லை. ஆனா அவன் சொல்கிறான், நீ என்னுடைய நண்பன். அவன் சொல்றான், நான் எனக்கு தகுதி இல்லை, நான் வெறும் களிமண், நான் வெறும் களிமண். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறாய்? உன்னை தாழ்த்துகிறாயா? நீ அவருடைய நண்பனாகணுமா? முதலாவது நீ செய், உன் குடும்பத்தை செய்யவை. அடுத்தது என் கர்த்தர் சில காவியத்தை உனக்கு வெளிப்படுத்தும் போது அந்த நேரத்தில் திறப்பின் வாசலில் நின்று கர்த்தரோடு கூட நீ போராடு. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகமுறை கெஞ்சுகிறான். ஆனால் சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது, சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது. ஆனால் ஏன் அழிக்கப்பட்டது? கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தால் 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். நான் உங்களோட கடந்த வாரம் பேசும்போது சொன்னேன், உலகத்தாவுக்கு 10 நீதிமான், அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நீதிமான் இருந்தா காட்டுங்க, நான் எருசலேம் அழிக்க மாட்டேன். ஒரு நீதிமான் திவப்பின் வாசலில் நிற்க ஒருவன் இருக்கானா? நாங்க அதை விட்டுட்டு போகணும். இப்பொழுது கர்த்தர், நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், கர்த்தர் ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா கொடுக்கவில்லையா? கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? நான் இன்னும் ஒரு அரை மணிக்கால எப்படி போட்டு பார்த்துக்கொண்டே இருக்கேன் அப்படி தட்டி விட்டுட்டு போறதுக்கு? எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு பதில் சொன்னா நான் அங்க இருக்க மாட்டேன், பாஸ்டர் இங்கே வந்துடுவேன். அதுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா நான் அங்க நிக்க மாட்டேன், இங்க வந்துடுவேன். அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க சொல்றீங்க கொடுத்தாவில்லை அப்படியா? நான் சொல்றேன் கொடுக்க இல்லை, நான் சொல்றேன் கொடுக்க இல்லை, சொல்லுங்க பாபா. சோதோம் கோமரா வாழிச்சார், ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனம்,
தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை
ஆபிரகாமை நினைத்து தான் லோத்தை காப்பாத்தினாவா? விளங்குதா? 10 நீதிமான் இல்ல, அழிக்க மாட்டேன் என்று சொன்னால், ஆனால் ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்டு, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் விண்ணப்பத்தை கேட்டு என் கர்த்தர் மனமாகுவார், அடிப்பேன் குத்துவேன் கொலை செய்வேன் இல்லாமல் பண்ணுவேன் என்று சொல்லுவார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் போராடுவாயானால், நீ கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட திறப்பின் வாசலில் நிற்பாயானால், உன் நிமித்தமாக என் கர்த்தர் உலகிற்கு அழிவிலிருந்து காப்பாற்றுவார். ஆமென். உன் நிமித்தமாக, உன் கண்ணீரின் ஜபத்துக்காக, உன் கண்ணீருக்காக என் கர்த்தர் பதில் கொடுப்பார். உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன் வீட்டில் இருக்கலாம், உன் சபையில் இருக்கலாம், உன் நாட்டில் இருக்கலாம், உன் தேசத்தில் இருக்கலாம், எங்கேயாக இருந்தாலும் நீ அவருடைய நண்பனாக மாறு. அவர் தன்னுடைய இருதய துடிப்பை வெளிப்படுத்துவார், அவர் தன்னுடைய இருதய துடிப்பை சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது நீ இந்த காதால கேட்டு இந்த காதால விடுறதல்ல, நீ அதற்காக பாவத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிப்பது மாத்திரமல்ல, அந்த நீதியை உன் குடும்பத்தாரையும் ஜெபிக்க வைக்க வேண்டும், உன் பிள்ளைகளையும் நீ அந்த பாதையில் நடத்த வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளையும் அந்த கர்த்தருடைய பாதையில் நீ நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீ அவருடைய சிநேகிதனாக இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு விருப்பம், எங்களுக்கு விருப்பம், ஆனால் நான் எப்படியாவது பல்ல கடிச்சு கொண்டு செய்வேன். எப்படி என் பிள்ளைகளுக்கு செய்ய சொல்றது? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தலை சரியா இருந்தா வால் சரியா ஆடும். விளங்குதா? தலை சரியாக இருந்தால் வால் சரியா இருக்கும். அவனுக்கு அது விளங்கிச்சோ இல்லையோ தெரியாது. விளங்கிட்டா யாருக்காவது? விளங்கினவங்க மாத்தம் ஆளுகிற சொல்லுங்க. தலை சரியா இருந்தா முதல்ல இங்க தலையே கோணலாகி இருக்கேன், குடும்பத்தில் தலையே கோணலா இருக்கேன், குடும்பத்தில் உள்ள தலைவனே சொன்னதை செய்ய இல்லையே. அப்படி எப்படி நான் சொல்லி, நான் செஞ்சு என் பிள்ளையையும் செஞ்சு என் வீட்டாரையும் செய்ய வைக்கிறது? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை நீ மறந்து விடாதே. என் கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துவார், யாருக்கு வெளிப்படுத்துவார்? கர்த்தர் வெளிப்படுத்தியதுக்கு கீழ்ப்படிபவனுக்கு வெளிப்படுத்துவார், அவர் சொன்னதை செய்பவனுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் எங்களுக்கு வகுப்போம் சபையில திடீர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல எங்களுக்கு வகுப்போம், எங்களுக்கு வகுப்போம் திடீர் வந்து போய் சபையில யாருக்கிட்டையாவது நின்று ஜெபம் பண்ணி உனக்கு அப்படி வர போகுது இப்படி வர போகுதுன்னு சொல்றது வகுப்போம். ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் சொன்னதை நீ செய்கிறாயா? அவர் சொன்னதை நீ செய்தால் இது அல்ல, இதற்கு மேலாகவும் கர்த்தவனோடு கூட பேசுவார். ஆமே, ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் அவர் சொன்னால் செய்வார். ஆனால் நீ அவருடைய பாதத்தில் சமூகத்தில் திறப்பின் வாசலில் மனம் மாறி நீ கதவை அழும் பொழுது உன் நிமித்தமாக வரவிருக்கும் அழிவை அவர் காப்பாற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகாப் ராஜாவுக்கு அவனுடைய குடும்பத்தை வம்சத்தை அழிப்பேன் என்று சொன்னால், ஆனால் அவன் மனமாவி கர்த்தரை நோக்கி பார்த்தான். எலியா கிட்ட சொல்றார், நான் சொன்ன உடனே அவன் மனமாவி நான் பார்த்தாயா? அதனால அவன் காலத்தில் இல்ல, அவனுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் செய்வேன், அவனுடைய பிள்ளைகளுடைய காலத்தில். நீங்க ஏன் என்ன நினைக்குவீங்க, இதை ஏன் கர்த்தர் எலியா கிட்ட சொல்லணும், என்ன நினைக்கிறீங்க? ஆகாப் அவன் வந்து இசபேலோடு சேர்ந்து தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தான். இது இத்தனை நடந்ததுக்கு பின்பு நாபோத்தை கொலை செய்வதற்கு முக்கிய காரணம், இது இத்தனை நடந்ததுக்கு பின்பு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும் பொழுது அவன் வெற்றுடுத்தி மனமாகிறான். அவன் மனமானதுக்கு பின்பு கர்த்தர் சொல்லுகிற எலியா கிட்ட, பார்த்தாயா பார்த்தாயா, அவன் மனமாகிவிட்டான், ஆகையால் அவன் காலத்தில் இல்ல அழிவு, அவனுடைய பிள்ளைகளுடைய காலத்தில். இதை ஏன் எலியா கிட்ட சொல்லணும், ஏன் எலியா கிட்ட சொல்லணும், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு தனல்ல சுட்டு அடையையும் தண்ணீரையும் கொடுத்து ஓடு என்று சொன்னா ஓடுனா, சாப்பிட்ட போய் திரும்ப படுத்துக்கொண்டான். திரும்ப வந்து அவன் சொல்றான், கவித்த அவனோடு மலை காற்றோடும் மின்னலோடும் இடியோடும் பேசுகிறார். அந்த நேரத்திலும் அவன் நான் மாத்தவன் தான், தனியே இருக்க என்னோட கூட யாகும் இல்லைன்னு சொல்றான். திரும்ப அவன் சொல்றான், அப்படியா உன்னுடைய ஸ்தானத்துக்கு வேகவதால் ஆயத்தப்படுத்து, உன்னுடைய ஸ்தானத்திற்கு வேகவதை ஆயத்தப்படுத்து. இந்த இடத்தில் கர்த்தர் நாசுக்காக எலியாவுக்கு அவனுடைய கீழ்ப்படியாமையை சுட்டி காண்பிக்கிறார். நான் நேற்று அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், யாக்கோபுக்கு தரிசனமாகும் போது சொன்னார், உன்னை பெத்தேலில், அதாவது பெத்தேல்ல தூணை நிறுத்தி நீ அபிஷேகம் பண்ணும் போது என்னை வாழ்த்து உனக்கு தரிசனமான தேவன் நான், நீ எனக்கு தசம பாகம் கொடுப்பேன்னு சொன்னாயே, அவர் அப்படி லேசா டச் பண்ணி காட்டுறார். அதே மாதிரிதான் யாருக்கு, ஆகாகுக்கு. சாகாளுடைய வேலைக்காகியாகிய ஆகாகவே நீ எங்கே போக வேணும்னு தான் கேட்கலாமே ஒழிய, சும்மா ஆகாகவே நீ எங்கே போக வேணும் கேட்கல. உன் சாதாராகிய நாச்சியாளண்டைக்கு போய் அடங்கியது. அவர் சில காவியங்களை அப்படி பட்டும் படாமையும் காண்பிப்பார். நான் நினைக்கும் அதுல இருந்துதான் இந்த ஆட்கள் லேடிஸ் அந்த இன்ட் பாஸ் பண்றதுக்கு பழகுனாங்களோ தெரியாது. அதை விடுவோம், நான் இப்பொழுது விஷயத்துக்கு வருவேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை எப்படி வைக்குவது, நீ கீழ்படுகிறாயா, சொன்னால் செய்வாயா, உன்னை நம்பி என் கர்த்தர் அவருடைய இதயத்தின் பாவத்தை உனக்கு வெளிப்படுத்துவாரா. இன்னொரு நபரை நான் உங்களுக்கு மேலோட்டமாக காண்பிக்க விரும்புகிறேன். எப்ரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம்.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான்.
விசுவாசத்தினால் அப்படியே விடுவோம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மழையே பெய்யாத நாட்களில் மழை பெய்ய போகிறது, அழிவு வரப்போகிறது என்று சொன்னார். யாருக்கு சொன்னார், நோவாவுக்கு. நோவாவுக்கு ஏன் சொன்னார், அவர் சொன்னதை இவன் செய்வான் என்ற நம்பிக்கையில் சொன்னார். அவர் சொன்னதை இவன் செய்வான் என்ற நம்பிக்கை. உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் நம்பி ஏதாவது ஒரு காவியத்தை சொல்லுவாரா, ஏதாவது ஒரு காவியத்தை செய்யும்படி சொல்லுவாரா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் தேவ எச்சரிப்பு வாசிக்கிற வசந்த
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து
காலத்திலே காணாதது, அது வரைக்கும் மழை பெய்யல,
காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி.
தேவனுடைய எச்சரிப்பு பெற்றால் நீ பயபக்தி உள்ளவனாக மாற வேண்டும். ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, பயபக்தி உள்ளவனாக மாறுவது முக்கியமல்ல. அவன் ஏற்கனவே தேவனோடு சஞ்சவித்த ஒரு மனிதன், தேவனோடு நடந்த ஒரு மனிதன். ஆகையால் வகைவுக்கு அழிவிலிருந்து அவன் தன்னுடைய குடும்பத்தை வச்சிப்பான். நீங்க நினைக்குவீங்க அவன் குடும்பத்தை மாத்தவன் தான் வச்சிட்டான், அதாவது அவன் வச்சிப்பதுக்கு செயல்பட்டான் என்று. கொஞ்சம் வாசிங்க பாவம், ரெண்டு பேரு ரெண்டு அஞ்சு சீக்கிரமா.
பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி.
என்ன சொல்லுங்க பாபா?
எட்டு பேரை
இல்ல, முதல்ல வந்து வாசி.
பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய,
நீதியை பிரசங்கித்தவன் அதாவது அழிவு வகப்போகுவது கர்த்தவனுக்கு வெளிப்படுத்தி வைக்குவார். ஆகையால் நீங்கள் மனம் மாறுங்கள் என்று அவன் நீதியை பிரசங்கித்தவன். அவன் தன் குடும்பத்துக்கு மாத்திரம் பிரசங்கம் பண்ண இல்ல, பேலையை செய்யும் பொழுது, பேலையை செய்யும் பொழுது 120 வருடங்கள் பேலையை செய்தான். செய்வ நாட்கள்ல அவன் சும்மா இருக்க இல்ல, அழிவாக போகிறது என்று பிரசங்கித்தான். வாசிங்க.
பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி.
எட்டு பேரை மாத்திரம்தான் கர்த்தர் அவன் மூலமாக காப்பாற்ற முடிந்தது, நோவாவின் நிமித்தமாக. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சிநேகிதனாக இருந்தால், நீ கர்த்தருடைய சிநேகிதனாக இருந்தால், அவர் தன்னுடைய இறுதிய துடிப்பை உனக்கு வெளிப்படுத்துவார். உன் குடும்பத்தின் எதிர்ப்பு காலத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் பிள்ளையின் எதிர்வு காலத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் சபையின் எதிர்வு காலத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ வாழுகிற தேசத்தின் எதிர்வு காலத்தை குறித்து என் கர்த்தர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவது என்னத்துக்கு? கேட்டுட்டு சும்மா இருக்க இல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட போராடி செவிப்பதற்காக கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிநேகிதனாக விருப்பமா? இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்குவேன், சிநேகிதனாக விருக்க விருப்பமாக இருந்தால் கர்த்தர் சொல்லுவதை நீங்கள் செய்து, அந்த நீதியை நீங்கள் செய்வது மாத்திரம் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வீட்டாருக்கும் செய்ய வையுங்கள். அவர் எதை வெளிப்படுத்துகிறாரோ அதற்காக துவப்பின் வாசலில் இருந்து செவியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்களை மண்ணோடு மண்ணாக தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டு உங்களோடு கூட பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று அநேகர் தரிசனத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கவன் என்னது மற்ற வசனம் என்னது சொல்லுங்களேன்? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்குவன், கொஞ்சம் பிளம சொல்லுங்க. ரெண்டு கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கும். கர்த்தர் சொன்னால் செய்வார், நாங்கள் விசுவாசிக்குவோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்குவீங்களா? விசுவாசித்தால் திறப்பின் வாசலில் நில்லுங்க, கண்ணீரோடு செவியுங்க. உன் குடும்பமாக இருந்தாலும் சரி, உன் அயல் வீடாக இருந்தாலும் சரி, உன் சபையாக இருந்தாலும் சரி, உன் தேசமாக இருந்தாலும் சரி, விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு கூட நடவுங்கள், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. ஆமென், கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் விட, எனக்கு என்ன டிகிரி இருந்தாலும், என்ன தகுதி இருந்தாலும், என்ன அந்தஸ்து இருந்தாலும், கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக நான் வெறும் மண், களிமண் என்ற உணர்வோடு கூட நாங்கள் வாழ பழகிக்கொள்வோம். எங்களை தாழ்த்துவோம், எங்களை தாழ்த்துவோம். நாங்கள் எங்களை தாழ்த்துவோமானால் கர்த்தர் நிச்சயமாக எங்களை உயர்த்துவார். நாங்கள் எங்களை உயர்த்த முற்பட்டால் கர்த்தரைகளை தாழ்த்துவார். எழுந்து நிப்போமா? ஜீசஸ், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று எங்களுக்கு விருப்பம். அவருடைய இதயத்தின் துடிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு விருப்பம். ஆனால் அவருடைய இதயத்தின் துடிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் அவர் சொன்னதை நாங்கள் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொன்னதை நாங்கள் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம் 2 பேதுரு 2:5 என் கர்த்தர் நோவாவுக்கு பிரசங்கம் பண்ண சொல்ல இல்ல, ஆனா வசனம் சொல்லுகிறது நோவா பிரசங்கித்தான், வரப்போக அழிவை குவித்து பிரசங்கித்தான். ஆபிரகாம் தான் செய்தது மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக தானும் தன் குடும்பத்தாரையும் செய்ய வைத்தான். அவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை குவித்து ஒரு அசைக்க முடியாத சாட்சியை வெளிப்படுத்துகிறார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரோடு பேச துணியும் பொழுது கூட அவன் தன்னை தாழ்த்துகிறான். அந்த தாழ்மை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அவர் எங்களை நம்பி வரவிருக்கும் அழிவை பற்றி பேசுவாரா? உன் குடும்பத்தில் இருக்கும் அழிவை பற்றி உனக்கு வெளிப்படுத்துவாரா? உன் சபைக்கு வர வேண்டிய காவியத்தை உன்னிடத்தில் சொல்லுவாரா? நீ சிநேகிதனாக இருந்தால் அவர் உன்னோடு பேசுவார். கர்த்தவர் என்னோடு பேசினார் என்று சொல்கிறவனை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you my Lord. Thank you my Master. Thank you my Master. Oh glory to be God. ஆவியான கர்த்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பு நேசரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you my Lord. Thank you my Jesus. Thank you my Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. Hallelujah. அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் அமைதியாக காத்திருப்போமா? நாங்கள் சொல்லுவோமா கர்த்தரிடத்தில், கர்த்தாவே இதுவரை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கலாம், இனி நீர் சொல்லும் நான் செய்கிறேன். அப்பா நீர் சொல்லும் அடியேன் செய்கிறேன். நீ சொல்லுவதை செய்ய நான் என ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்குவோமா? நீங்களும் கர்த்தரும். நான் யாவையும் காக்க விரும்பவில்லை, இது உங்க நீங்களும் கர்த்தரும். வசனம் கேட்பது முக்கியமல்ல, வசனத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பிரதிக்கிரியை என்ன, வசனத்துக்கு நாங்கள் கொடுக்கிற மகத்துவம் என்ன? நான் இலங்கை தேசத்திலிருந்து வந்தேன், ரெண்டு வாரங்கள் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்து வைக்குவேன், ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வசனங்கள் கொடுத்து வைக்குவேன். கேட்டுட்டு விடுறது அல்ல முக்கியம், இந்த வசனத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிற பிரதிக்கிரியை என்ன? நாங்கள் சொல்லுவோமா கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் செய்கிறேன் என்று சொல்லுவோமா? நான் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்துவம் கூட கருத்தை வைத்து காட்டுங்க. நீ சொல்லும் நான் செய்கிறேன். அநேக கதங்களை காண்கிறேன். நீ சொல்லும், நீ ஒரு வார்த்தை சொல்லும், நீ ஒரு வார்த்தை சொல்லும், நான் என்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த கரத்தை உயர்த்தியவர்களுக்காக உம்மை ஸ்தோத்து வைக்குவோம் ஐயா. ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்பதற்கு இவர்களுடைய காதுகளை, இவர்களுடைய செவிகளை, இவர்களுடைய இதயத்தின் உணர்வுகளை நீ அபிஷேகிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாகிய இயேசுவின் நாமத்தில், கர்த்தாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சத்தம் கேட்க முடியாமல் இருக்கிற அத்தனை தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நீர் தகர்த்தெறியும் ஐயா. உமக்காக திறப்பின் வாசலில் நிற்க, உமக்காக கண்ணீரோடு கூட திறப்பின் வாசலில் நின்று மற்றவருடைய அழிவுக்காக போராடுகிற மகனாக மகளாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் ஐயா. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். விசேஷமாக தன்னுடைய குடும்பத்தில் வளர்க்கிற காவியங்களை, குடும்பத்தில் வளர்க்கிற அவ சொற்களை, அவ பெயர்களை அறிந்து காத்துக்கொள்வதற்கு இவர்களோடு நீங்கள் பேசும்படி ஜெபிக்குவோம் அப்பா. இவர்களை உமக்காக எடுத்து பயன்படுத்துங்கள், இவர்களை உமக்காக எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கும். உமக்கு சித்தமான விதத்தில் இவர்களை உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக வணிந்து கொள்ளும்படி ஜெபிக்குவோம் ஐயா. கரத்தை உயர்த்தியவர்கள் உம்முடைய கரத்தில் தாங்கள் களிமண் என்று நினைத்து குயவனாகிய உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வைக்கிறார்கள் அப்பா. உமக்கு ஏற்ற பாத்திரமாக நீங்கள் வணிந்து கொள்ளும்படி ஜெபிக்குவோம். உமக்கு ஏற்ற பாத்திரமாக நீங்கள் வணிந்து கொள்ளுங்கள். பேராக ஆசீர்வதியுங்கள், அவர்களுடைய குறைவெல்லாவற்றையும் நிறைவாக்குங்கள், விசேஷமாக இந்த சபைக்காக உடைய பாதப்படி ஜெபிக்கிறேன் ஐயா. இதன் எல்லைகளை பெரிதாக்கும்படி ஜெபிக்கும் அப்பா. சபையின் மேய்ப்பனுடைய இருதயத்தில் இருக்க ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுக்கும் கர்த்தாகிய இயேசுவின் நாமத்தில் நீர் பாதைகளை துவக்கும்படி ஜெபிக்கும் ஐயா. நீர் பாதைகளை துவக்கப்படி ஜெபிக்கும் அப்பா. நீர் கூடிய சீக்கிரத்தில் எந்தெந்த இடங்களில் தலைகள் தாழ்த்தப்பட்டதோ, எந்தெந்த இடங்களில் தலைகள் கூணி குறுகப்பட்டதோ, அந்த இடங்களில் கர்த்தாகிய இயேசுவின் நாமத்தில் நீர் தலைகளை உயர்த்த போகுவீர். அதுக்காக உம்மை ஸ்தோத்து வைக்கும். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியுங்கள் சபையின் நிலைகளை பெரிதாக்கி இன்னும் மகிமையான காரியங்களை காண செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.